மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீரே, சுந்தரமாவது நீரே, துதிக்கப்படுவதும் நீரே, தந்திரமாவது நீரே, சமயத்தில் உள்ளதும் நீரே, செந்துவர் வாய் உமை பங்கன் திரு அலவாயான் திருநீரே.
ஆன்மீக பேரொளி திரு மிஸ்டிக் செல்வம் அவர்கள் வழங்கும் ஆன்மீக பேருரைகள். இவ்வுரைகளில் மகான்களும் சித்தர்களும் மறைபொருளாய் சொல்லியவற்றை விளக்கின் சுடர்போல் வெளிச்சப்படுத்தி காட்டி ஆன்மீக சாதனங்களை அன்றாட வாழ்வியலோடு தொடர்புபடுத்தி அருமையாக விளக்குகிறார் திரு மிஸ்டிக் செல்வம். ஆன்மீக சாதனையாளர்கள் மட்டுமின்றி ஆரம்ப நிலையில் இருப்பவர்களும் கூட புரிந்து கொள்ளும் வண்ணம் புரியாத புதிர்களையும் விடுவித்து எளிய தமிழில் இனிதாக எடுத்துரைக்கிறார் திரு மிஸ்டிக் செல்வம். பத்திரிகைகள் வாயிலாகவும் நூல்கள் மூலமாகவும் பயிற்சி வகுப்புகளின் வழியாகவும் எண்ணற்ற ஆன்மீக ஆராய்ச்சி உண்மைகளை வெளிப்படுத்தி வரும் திரு மிஸ்டிக் செல்வம் அவர்களின் ஆன்மீக பேருரைகளை ஒலிப்பேழைகளாக உங்கள் முன் படைப்பதில் மிஸ்டிக் ஆடியோ பெருமை கொள்கிறது. மிஸ்டிக் ஆடியோவின் முதலாவது ஒலிப்பேழையாக வெளிவரும் விபூதி பிரயோகத்தினை கேட்டு அனைவரும் ஆன்மீக பயனையும் வாழ்வின் வளங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறோம்.
எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போச்சு. சீர் வளர்த்தீர் குருமகா சன்னிதானம், திருவாவடுதுறை ஆதீனம் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடனும், கோவை மகரிஷி தயானந்த ஜோதி அவர்களுடைய ஆசீர்வாதத்துடனும் விபூதி பிரயோகம் என்னும் பயிற்சி வகுப்பை இன்று நடத்துகிறேன். அநேக அன்பர்கள் பழைய சாஸ்திரங்களை பற்றி உள்ள சில பயிற்சிகளையோ அல்லது சில பாடங்களையோ நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதால் விபூதி பிரயோகம் என்னும் பயிற்சி வகுப்பை நடத்த தீர்மானித்தேன். விபூதி வந்து இன்றைக்கு நேற்று தோன்றியதில்லை, முன்னாலேயே தோன்றியது. மந்திரமாவது நீர் அப்படின்னு சொல்லி தேவார பாடல்களில் விபூதியை பற்றி உள்ள சிறப்பயிற்சிகள் வருது. விபூதி என்பது வந்து சுடுகாட்டில் இருக்கக்கூடிய ருத்ர பஸ்பம் என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டு சாம்பலை மேல் முழுவதும் பூசி இருக்கிறார்கள். இன்றைக்கும் கல்கத்தா பக்கம் இருக்கக்கூடிய அந்த உஜ்ஜயினி காளியில் சுடுகாமட்டு சாம்பலத்தான் அவங்க விபூதியாக தருகிறார்கள். நாலாவட்டத்தில் இது பூராமே மறைந்து இதில் ஒரு நாகரிகம் ஏற்பட்டது. அப்பொழுது எல்லா தேவதைகளும் குடிகொண்டு இருக்கக்கூடிய ஒரே மிருகம் நமக்கு அமிர்தம் தரக்கூடிய, பால் தரக்கூடிய, பசு தரக்கூடிய பசு சாணத்தை எரித்து அதனுடைய சாம்பலை அவர்கள் உபயோகிக்க ஆரம்பித்தார். உபயோகிக்க ஆரம்பித்தவுடன் அவர்களுக்கு ஏராளமான வளங்களும் நன்மைகளும் கிடைத்தன. அந்த விபூதி பசும் சாணம் விபூதி செய்யறதுக்கு நிறைய விதிமுறைகள்னா இருக்கு. சாணம் கீழே விடக்கூடாது, அதை ஒரு தாமரை இலையில் பிடிக்கணும், அதை ஒரு இன்ன கிழமை தான் பிடிக்கணும், இன்ன நட்சத்திரத்தில் பிடிக்கணும், இப்படி இப்படி மண்பானையில் வைக்கணும், அப்படின்லாம் நிறைய விதிமுறைகள்லாம் இருந்து இது அந்த காலத்தில் பின்பற்றப்பட்டு வந்தது. இப்ப வந்து கோரக்பூர்ல வந்து ஒரு 20,000 பசுமாடை அவங்க பாதுகாத்து வர்றாங்க. அந்த பசுமாட்டில் இருக்க வரக்கூடிய சாணம் இதெல்லாம் எடுத்து அவங்க வந்து விபூதி தயார் பண்றாங்க. அதான் நம்ம தமிழ்நாட்டில் கோபால் சேவா சங்கம்ங்கிற இடத்துல இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் அதை விநியோகிக்கிறாங்க. அந்த விபூதியை கையில வச்சு ஒரு சின்ன மந்திரம் ஓம்னு போட்டா கூட உடனே பலிதமாகும், அவ்வளவு பவர் அதுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட விபூதியை நம்ம எப்படி நம்ம கையாளணும், அதுக்கு என்னென்ன மந்திரம் செதுக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு ஓரளவு ஒரு முடிவு கண்ட பிறகுதான் நம்ம இந்த பயிற்சி வகுப்பை நான் ஆரம்பித்தேன். இந்த தகவலை தெரிவிக்கணும் வெளியில. அவங்கவங்க ஆராய்ச்சியில இது மேற்கொண்டு இவங்க இதிலிருந்து அநேக ஆராய்ச்சிகள் செய்து அதை விருத்திப்படுத்திக்கொள்ளணுங்கிற நோக்கத்தோடு இதை பற்றி உள்ள ஒரு சின்ன குறிப்புகளை கொடுக்கறதுக்காகத்தான் இந்த பயிற்சி வகுப்பு நடத்துறேன். நாடி சுத்தி பிராணாயமம். நம்ம உடல்ல வந்து மின்சார சக்தியும் காந்த சக்தியும் இருக்குது. சரத்துல காந்த சக்தியும் இருதயத்துல மின்சார சக்தியும் இருக்குது. இந்த ரெண்டும் சேர்ந்துதான் நம்ம வாழ்க்கையை நடத்துச்சது. அதனால நம்ம வந்து இந்த செல்போன் எமர்ஜென்சி லைட் இதெல்லாம் சார்ஜ் பண்ற மாதிரி நம்ம உடல்ல இருக்க காந்த சக்தியும் நம்ம உடல்ல இருக்க மின்சார சக்தியும் நம்ம சார்ஜ் பண்ணணும். அப்படி சார்ஜ் பண்ணதுக்கு பிராணாயாமம்னு சொல்லக்கூடிய ஒரு மூச்சு பயிற்சி ஒண்ணு இருக்கு. அதை செஞ்சா தான் அது சார்ஜ் ஆகும், இல்லைன்னா அதாக சார்ஜ் ஆகாது. அதனால இதை வந்து முன்னால ரகசிய சாஸ்திரமாக இந்த வாசி யோகம் பிராணாயாமம் இதெல்லாம் வச்சிருந்தாங்க. இப்ப உள்ள காலத்தின் கட்டாயத்தினால யார் வேணாலும் எது வேணாலும் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலவரம் வந்து, அதனால வார்ம உள்ளவர்கள் யாரும் இந்த பயிற்சிகளை செய்யலாம். முதல்ல நம்ம நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மின்சார சக்திய நம்ம கூட்டுறதுக்கு வந்து நாடி சுத்தி பிராணாயாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராணாயாமத்தை முதல்ல கடக்கும். நம்ம உடல்ல வந்து 72,000 நாடிகள் இருக்கு, ஒரு நாளைக்கு 21,600 சுவாசங்கள் இருக்கு. நம்ம கிழக்கு முகமாக உட்காரணும், இடது மூக்கால உள்ள இருக்க காத்த நம்ம வெளிவிடணும். அப்படி வெளிவிடும் போது இந்த வலது கை பெருவர்களால இந்த வலது மூக்கை அடைச்சிக்கிட்டு இடது மூக்குனால இந்த காத்தை வெளிவிடணும். ஒரே சீராக இடது மூக்குல காத்தை இழுக்கணும், இழுத்து இந்த வலது கை மோதிர வர்றால இடது மூக்கை அடைக்கும், வலது மூக்கு வழியாக அந்த காத்தை பூரா வெளியிடணும். வெளியிட்டு பழையபடி காத்த ஒரே சீராக உள்ள இழுக்கும், இழுத்து பழையபடி இந்த வலது கை பெறுவதுனால இந்த வலது மூக்கை அடைச்சிக்கிட்டு இடது மூக்குனால இந்த காத்தை வெளியிடணும். இது ஒரு சுற்று. இப்படி ஒரு 6 சுற்று செய்யணும். அப்படி 6 சுற்றுக்கு மேல செய்யக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா தலையில வந்து மயக்கம் ஏற்படும். நம்ம புதுசா ஒரு பயிற்சி மூச்சோடு சேர்ந்து செய்யும் போது நமக்கு ஒரு மயக்கம் ஏற்படும். அப்படி மயக்கம் ஏற்படாம இது பண்ணதுக்கு முதல் வாரம் 6 சுற்று, அதாவது இடது மூக்கு வழியாக வெளியிடணும், இடது மூக்கு வழியாக உள்ளெடுக்கணும், வலது மூக்கு வழியாக வெளியிடணும், வலது மூக்கு வழியாக உள்ளெடுக்கணும், உள்ளெடுத்ததை இட மூக்கு வழியாக வெளியிடும். இது ஒரு சுற்று. இப்படி 6 சுற்று, ஒரு வாரத்துக்கு 6 சுற்று நீங்க செய்யணும். அதுக்கு பிறகு அடுத்த வாரம் 7 சுற்று, அதுக்கு அடுத்த வாரம் 8 சுற்று, அதுக்கு அடுத்த வாரம் 9 சுற்று, அதுக்கு அடுத்த வாரம் 10 சுற்று, அதுக்கு அடுத்த வாரம் 11 சுற்று, கடைசி வாரம் 12 சுற்று. 12 சுற்றுக்கு மேல செய்யவே கூடாது, நம்ம உடல் தாங்காது. அதை படிப்படியாக கூட்டிட்டு வரோம். அப்படி கூட்டிட்டு வந்து நம்ம அதை செய்யும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மின்சார சக்தி மடமட மடமடன்னு கூடும். அப்ப நம்மளுடைய பிரெயினுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். நம்முடைய சொல்லுக்கு, நம்முடைய பார்வைக்கு, நம்முடைய உடலுக்கு எல்லாம் அது நல்லா செய்யும். அப்ப அந்த பயிற்சி செய்யறதுக்கு முன்னால வெறும் வயிறு இருக்கக்கூடாது. கொஞ்சம் பால், பசும் பால் சாப்பிட்டுக்கலாம். பசும் பால் சாப்பிட்டுட்டு நீங்க அழகாக செய்யலாம். இதுல வந்து காரணம் கொண்டு போயும் மூச்சை அடக்கிடக்கூடாது. மூச்சு வந்து ஒரே சீராக போகும், ஒரே சீராக வர்ணமித்து விட்டு மூச்ச கும்பகம்னு சொல்லி மூச்சை அடக்கிடவே கூடாது. மூச்சு தன்னாலேயே அடங்கி தன்னாலே ரிலீஸ் ஆகும், இயற்கையாகவே ஆகும். அதனால மூச்சு அடக்கக்கூடாது. ஆனா இன்னொரு பெரிய கண்டிஷன், மற்ற மாம்சங்கள் சாப்பிடும் போது நம்முடைய மூளை இருதயம் எல்லாம் பாதிக்கப்படும். இப்ப கூட டாக்டர் ஐயாட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த இருதயத்துக்கு வரக்கூடிய நோய்கள் பூரா மற்ற மாம்சம் சாப்பிட்டவங்களுக்கு தான் அதிகமாக வருது அப்படின்னு சொல்றாங்க. அதனால மற்ற மாம்சத்தை தவிர்த்து விட்டா நமக்கு ரொம்ப வெகு சீக்கிரத்துல நமக்கு பலன் கிடைக்கும். அதிக உப்பு, காரம், புளிப்பாகாரம் இதை தவிர்க்கணும். நெய் சேர்த்துக்கலாம், ஆனா நெய்யை உருக்கி சேர்க்கணும். வெண்ணெய் எந்த வயசுக்காரங்க சாப்பிடலாம். வெளிநாட்டிலாம் பாருங்க, 90 வயசு ஆட்கள்லாம் பண்ணில் வெண்ணெய் தடவித்தான் சாப்பிட்றான். வெண்ணெய் நீர் சத்து உள்ளதுனால அழகா சாப்பிடலாம், எல்லாருக்கும் அது வந்து ஜீரணமாகும், அது எந்த வயசு வேணாலும் சாப்பிடலாம். கிருஷ்ணன் வந்து வெண்ணெய் உண்ட பாலகன்னு சொல்லி கிருஷ்ணன் வெண்ணெயை சாப்பிட்டுங்கிறது காரணம் பூராமே இந்த வெண்ணெய்க்கு வந்து அவ்வளவு பவர் இருக்கு. சிறு குழந்தைகள் கூட வெண்ணெய் வெண்ணெய் கொடுப்பாங்க, அது ஒன்றும் செய்யாது. பூரண பிராணாயாமம், நாடி சக்தி பிராணாயாமம் நம்ம செய்து இதயத்தில் உள்ள மின்சார சக்தி அதிகரித்த பின்னால அதுக்கடுத்து நம்ம மூளைக்கு போகணும், பிரெயினுக்கு போகணும். அந்த பிரெயின்ல இருக்கக்கூடிய மூளையில் இருக்கக்கூடிய காந்த சக்தி அதிகப்படுத்துறதுக்கு பூரண பிராணாயாமம் பண்ணணும். பூரண பிராணாயாமம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வெறுமனை இப்ப மூச்சு விடுறது வந்து இப்படி நெஞ்சிலிருந்து இப்படி எடுத்து எடுத்து இப்படி விட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது அப்படி இல்லாமல் நேராக அந்த மூச்சை வந்து கீழே கொப்புள்ள இருந்து இழுத்து மேலே வரைக்கும் கொண்டிருக்கும், மேல இருந்து இழுத்து கீழே வரைக்கும் கொண்டிருக்கும். இப்படி மூச்சை வந்து முழு மூச்சாக இழுத்து விடும்போது நம்ம உடல் மூறா அது பரவும். அதனால நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய திட்டங்கள் இது பூரா எங்க ஆரம்பிச்சு அப்படின்னா கொப்புள்ளதான் ஆரம்பிச்சு. மணிபூரகம்ங்கிற கொப்புள்ள கொப்புள்ளதான் நாளைக்கு இப்படி செய்யணும், இந்த மாதிரி வீடு கட்டணும், இப்படி கார் வாங்கணும், இன்னொன்ன இடத்துக்கு போகணுங்கிற எண்ணங்கள்லாம் கொப்புள்ளதான் ஆரம்பிச்சு. அந்த கொப்புள்ள உதிக்கக்கூடிய எண்ணத்தை மூச்சு கொண்டு வந்து புத்தியில கொடுக்குது. புத்தி வந்து இதை செய்யலாமா கூடாதா, இது செஞ்சா நமக்கு நன்மையா அப்படின்னு அதுக்கடுத்து சித்தம், சித்தம் அதை நிறைவேற்று இப்படித்தான் நம்ம இதை செய்யணும், இதனால என்ன ஆயிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சித்தம் ஆர்டர் போடும். மனம் புத்தி சித்தம், இதுக்கு அடுத்து அகங்காரம். நானா கண்டி இதை செஞ்சேன், வேற ஒரு ஆள்னா இதுக்குள்ள அவன் எங்க போயிருப்பானோ அவன் என்ன செய்வானோ அப்படின்னு தான்ங்கிற ஒரு ஆணவம். அந்த ஆணவம் தான் அந்த மனிதனை நடத்தி செல்லுது. நான் அப்படிங்கிற அந்த ஆணவம் வந்துதான் அந்த நாலாவது கட்டத்துல செயல்படுது. அப்படிப்பட்ட இதை செயல்படும் போது இந்த பிரெயினுக்கு வந்து உள்ள காந்த சக்தி இருந்தா தான் அதுல வந்து அது செயல்பட முடியும். அப்ப அந்த காந்த சக்தியை நம்ம கூட்டுறதுக்கு என்ன செய்யணும், பூரண பிராணாயமும் பண்ணணும். அப்ப எப்படி பண்ணணும், கொப்புள்ள முதல்ல இருக்க காத்த ரெண்டு மூக்குழிய வெளியிடணும், பிறகு மூச்சை இழுக்கணும். எது வரைக்கும் இழுக்கணும், கொப்புள் வரைக்கும் போற மாதிரி முழுசா இழுக்கணும். பழையபடி கொப்புள்ள இருந்து பழையபடி பூரா வெளியிடும். எக்காரணம் கொண்டையும் அடக்கக்கூடாது. ஒரு தடவை மூச்சை உள்ள கம்ப்ளீட்டா கொப்புள் வரைக்கும் இழுத்து பழையபடி கொப்புள்ள இருந்து அப்படியே மூச்சை விடுறது ஒரு சுற்று. இப்படி பனிரெண்டு சுற்று செய்யும். முதல்ல செஞ்ச நாடி சக்தி பிராணாயாமத்துக்கு நம்ம செஞ்ச மாதிரி முதல்ல வந்து ஒரு வாரத்துக்கு ஆறு சுற்று, அதுக்கடுத்தது ஒரு ஏழு சுற்று, அதுக்கடுத்தது எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டாவது சுற்றோட இதையும் முடிச்சுக்கணும். முதல்ல செய்யக்கூடிய நாடி சக்தி பிராணாயாமம் செஞ்ச பத்து நிமிஷம் கழிச்சு பூரண பிராணாயாமம் செய்யலாம். அதை எங்க செய்யலாம், வீட்டு பூஜை அறையில செய்யலாம், கோயிலில் வச்சு ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து செய்யலாம், நதிக்கரையில உட்காரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சுன்னா அதுல செய்யலாம், ஒண்ணும் இல்லை மாட்டு தொழுவத்துல கூட செய்யலாம், இதுல எங்க வேணாலும் செய்யலாம். அந்த பயிற்சி செய்யறதுக்கு முன்னால வெறும் வயிறு இருக்கக்கூடாது, கொஞ்சம் பால் பசும் பால் சாப்பிட்டு. ஆனா சாப்பாடு சாப்பிட்டுட்டு அது செய்யக்கூடாது, பால் சாப்பிட்டு. மின்சார சக்தியும் காந்த சக்தியும் கூட்டக்கூடிய சக்தி எதுக்கு இருக்கு, நெல்லிக்காய் லேஜியத்துல இருக்கு. நெல்லிக்காய் லேஜியம் காலையில ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு பிறகு பால் சாப்பிட்டு, இரவுல ஒரு ஸ்பூன் சாப்பாட்டுக்கு பிறகு சாப்பிட்டு பசும்பால் சாப்பிடலாம். அப்படி செய்ய செய்ய நரம்புகள்லாம் பலப்படும். குளிர்ச்சியான பானம் சாப்பிடக்கூடாது. சில பேர் நிறைய ஐஸ் வாட்டர் சாப்பிடுவாங்க, ஹோட்டல்ல போனோடனே ஐஸ் வாட்டர், வீட்டில் ஐஸ் வாட்டர்னு சாப்பிட்றாங்க. குளிர்ச்சி எப்போதும் சாப்பிடக்கூடாது. எக்காரணம் கொண்டு போய் தயிர் சேர்க்கக்கூடாது. நிறைய பேருக்கு தயிர் சேர்க்கறதுனால ஒரு தூக்கமும் அசம்பந்தமும் வாழ்க்கையில் அநேக காரியங்களுக்கு தடையும் ஏற்படும். அதனால டைட் சேர்க்கக்கூடாது. மோர் சேர்த்து இப்பேற்பட்ட ஆளுநாள் மோர் சேர்த்து மோர் நீர் மோர் பேருக்கு பேரு நீர் மோர் அப்படின்னு நெய்யை உருக்கி சாப்பிடணும், மோரை நீர் தோத்து சாப்பிடணும். முதல்ல செய்யக்கூடிய நாடி சுத்து பிராணாயமம் மின்சார சக்திக்கும் ரெண்டாவது செய்யக்கூடிய பூரண பிராணாயமம் காந்த சக்திக்கும் செய்யறது இந்த ரெண்டை செஞ்ச பிறகுதான் நம்ம இப்போ சொல்லக்கூடிய மந்திர விபூதி பிரயோகம் என்ற வகுப்புக்கு நம்ம தகுதி ஆகிறோம். இது ரெண்டு இல்லாம இனிமே செய்யக்கூடிய காரியங்கள் எதுவும் பலிதம் ஆகாது. மந்திர ஜபம், மந்திர ஜபம்னா என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்ப நம்ம மின்சார சக்தியும் காந்த சக்தியும் ரெண்டும் ஒரே நேரத்துல செயல்பட ஆரம்பிச்சு. ஆசனங்கள் உங்களுக்கு எந்த விதமா முதுகு குறுக்கு தண்டு நிமிந்து இப்படி உட்கார முடியுமோ அப்படி உட்கார்ந்து நீங்க மந்திர ஜபம் பண்ணலாம். ஆனா தீபம் வச்சுக்கிட்டுறது நல்லது. கேரளாவில எல்லாம் பார்க்க எந்த கலை நிகழ்ச்சி நடந்தாலும் முதல்ல ஒரு குத்து விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றிட்டுதான் அங்க கலை நிகழ்ச்சி ஆரம்பிப்பாங்க. அது என்ன நிகழ்ச்சியா இருந்தாலும் குத்து விளக்கு ஏற்றாம தீபம் ஏற்றாம அவங்க நிகழ்ச்சி நடத்தும். அப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு அப்படிங்கும் போது நம்ம ஒரு மந்திர ஜபம் பண்ணும்போது கண்டிப்பாக அது பகலோ ராத்திரியோ ஒரு தீபம் இருக்கும். ஜீவத்துக்கு வந்து நிறைய சக்திகள் உண்டு. அடுத்தது அதுல எங்க பண்ணலாம் அப்படின்னா, கீழே உட்கார்ந்து ஜெபிச்சா நம்ம மந்திர பவரை பூமி இழுத்துட்டு இதே இடத்துல நம்ம கீழே நம்ம உட்கார்ந்துருப்போம். 1008 ஜெபிச்சோம்னா மாடியில போய் நீங்க வெறுமனை 108 ஜெபிச்சாது போதும். அதனாலதான் கைலாசத்துல சிவபெருமான் இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 29,000 அடி உயரத்துல நம்ம இங்க 1,00,000 மந்திரம் சொன்னா அங்க 1,000 மந்திரம் சொன்னா போதும். கீழே போக போக நமக்கு மந்திர பவர் கூடி கீழே வர 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 தரைக்கு வர 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 நம்ம மந்திர பவரை பூமி இழுத்துக்கிறது, பூமி ஆகாசம் சக்தி இழுத்துக்கிறது. அந்த மாதிரி நம்ம மாடிகள்ல ஜெபிக்கலாம், மலை மேல இருந்து ஜெபிக்கலாம். ஆனா நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னால நம்ம இதுக்கு முன்னால நிறைய தெய்வங்களை வணங்கியிருப்போம், நிறைய மந்திரம் சொல்லியிருப்போம், யாரோ அந்த அவர் சொல்லி கொடுத்தாரு இவர் சொல்லி கொடுத்தாருன்னு நிறைய செஞ்சு. அப்படி அந்த மந்திரங்களை எப்படி அழிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடல்ல இந்த மந்திரம் அழியட்டும்னு நினைச்சு நீங்க கடல் குளிச்சீங்கன்னா அந்த மந்திர சக்தி பூரா அழிஞ்சிடும். வருஷத்துக்கு ஒருக்க கடல் குளிப்பு, மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, இதுகள்லாம் அந்த பழைய பதிவுகள் நீங்கிருக்கா, ஒரு புது வாழ்க்கை உண்டாகிறதுக்கா. அடுத்தது ஒரு காரியத்தில் இறங்கிறதுனால நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்ல, நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், அதுக்காக குலதெய்வத்தை எண்ணிக்கிட்டே குலதெய்வமே நீ எனக்கு பாதுகாப்பாயிரு அப்படின்னு சொல்லி அவரவர்கள் குலதெய்வத்தை எண்ணிக்கிட வேண்டியது. குலதெய்வம் இல்லை ஐயா எனக்கு எங்க இருக்குன்னு தெரியாது அப்படின்னா, இஷ்ட தெய்வங்களையும் நம்ம வணங்கிக்கலாம். இஷ்ட தெய்வம் காப்பு எனக்கு இருக்கு, அவனுடைய அருள் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். நினைச்சுட்டு இஷ்ட தேவதா மந்திரம் சொல்லலாம். ஆனா எத்தனை தடவை சொல்றது மந்திரத்தை, எந்த மந்திரத்தையும் 100,000 தடவை சொல்லணும். ஏன்னா 72,000 நாடி நரம்பு இருக்கு, 21,600 சுவாசம் இருக்கு. அத்தனையிலையும் அந்த மந்திர சக்தி பயணும்னா யோக சக்தி நம்ம செய்யலை, யோகாபியாசம் செய்யலை, வெறுமன மந்திர சக்தி மூலம் நம்ம உடல் ஏற்ற போறோம். அப்படிங்கும் போது அந்த மந்திரம் நம்ம உடல் பூரா பாஞ்சி சுத்தி வலதுகால் பெருவரல இருந்து அப்படியே மேலே சரசு வந்து சரசுல இருந்து இறங்கி இடதுகால் பெருவரல் வரைக்கும் போகும்போது 100,000 தடவை ஆயிடுச்சு. 100,000 தடவை ஆனாதான் நம்மளை சுத்தி அவுரான்னு சொல்லக்கூடிய ஒரு ஒளிவட்டம் நமக்கு கிடைச்சு. அந்த ஒளிவட்டம் வந்த பிறகுதான் நம்ம என்ன நினைக்கமோ அதுக்கு பிறகு வெறுமனை ஒரு 108 ஜெபிச்சாலும் போதும், அல்லது ஒரு 27 ஜெபிச்சாலும் போதும், அல்லது ஒரு 18 ஜெபிச்சாலும் போதும். அதனால இந்த மந்திர சக்திய நம்ம முதல்ல டெபாசிட், இப்ப பேங்க்ல நீங்க போனீங்கன்னா எவ்வளவு சொல்றாங்க, ஒரு 1,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுங்க, அதுக்கு பிறகு நீங்க கொடுக்க வரவு செலவு நாங்க செய்வோம்ங்க. அதே மாதிரிதான் இதுலையும் 100,000 நீங்க டெபாசிட் உங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல மந்திரம் ஜெபிச்சு ஸ்டாக் வச்சா தான் அதுக்கு மேல ஜெபிக்கக்கூடியது வந்து வரவு செலவுக்கு வரும். அது வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். சில பேர் வெறுமனா 1,000 மந்திரம், 10,000 மந்திரம் ஜெபிச்சுட்டு எனக்கு மந்திரம் வேலை செய்யலையே அப்படிங்க, அப்படி கிடையாது. எந்த மந்திரம்னாலும் சரி, அது நல்ல மந்திரம்னாலும் சரி, அபிசார மந்திரம்னாலும் சரி, கெட்ட மந்திரம்னாலும் சரி, 100,000 தடவை ஜெபிச்ச பிறகுதான் அது வேலை செய்யும். அதனால 100,000 ஜெபிச்சு நீங்க அதை டெபாசிட் பண்ணிக்கோங்க. அப்ப எந்த திசை பார்த்து மந்திரம் ஜெபிக்கணும் அப்படின்னா, கிழக்கு திசை பார்த்து நம்ம மந்திரம் ஜெபிக்கணும். கிழக்கதான சூரியன் உதயாரான், சூரியன் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம். நவ கிரகங்கள்ல நடுமத்தில் இருக்கிறது எது இருக்கு, சூரியன் தான் இருக்கு. அப்ப மாலைகள் போட்டுக்கலாம், மாலைகள் ருத்ராட்ச மாலையோ ஸ்படிக மாலையோ தங்கு மாலையோ ஏதாவது ஒண்ணு நம்ம போட்டுக்கலாம். தங்க தீர்த்தம் குடிக்கலாம், தங்கல ஜலம் வச்சு நம்ம ஜெபிச்சு முடிச்ச பிறகு அந்த தங்கு தண்ணி நம்ம மந்திர உருவ வந்து அது வாங்கிக்கிடும். அந்த காந்த சக்தியை அந்த தண்ணியை நம்ம குடிக்கலாம். நடக்கும் போதும் வாகனம் ஓட்டும் போதும் மந்திரம் ஜெபிக்க கூடாது. நம்ம நடக்க ரோட்டில் நடந்துகிட்டு இருக்கோம் அப்ப மந்திரம் ஜெபிக்கூடாது. காரு டூ வீலர் ஓட்டிட்டு இருக்கோம் மந்திரமே ஜெபிக்க கூடாது. ஏன்னா மந்திரம் வந்து நம்ம உடல லைட் ஆக்கி நம்ம நலாவட்டத்தில் நம்ம பூமியில நடக்கவே தெரியாது, நம்ம ஏதோ ஆகாயத்துல பறக்க மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் வரும். அப்ப நம்ம தள்ளாடி வண்டியில வாகனங்கள்ல ஆக்சிடென்ட் ஆயிடும். அதனால வாகனம் ஓட்டும் போதும் இந்த மாதிரி ரோட்ல ஓரத்தில் நடக்கும் போதும் நம்ம ஜெபிக்கவே கூடாது. வீட்டுல நம்ம இப்ப உட்கார்ந்துருப்போம், நம்ம எங்கேயும் போகல அப்படிங்கும் போது ஜெபிக்கலாம். அதனாலதான் காலையிலையும் நைட்லயும் நம்ம மந்திரம் ஜெபிக்கலாம். ஆனா வெளியில போகும்போது ரோட்ல போகும்போது நம்ம அதை ஜெபிக்கவே கூடாது. அஷ்ட கர்மங்கள் என்னும் எண் தொழில்கள். எல்லா தேவதைகளுக்கும் 8 சக்திகள் இருக்கு. அந்த 8 சக்திகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மோகனம் அப்படிங்கிற 1வது சக்தி. மோகனம்னா என்ன அர்த்தம், மோகித்தல் விரும்புதல். ஓ எம்ஜிஆரா ஆஹா ஓஹோ அப்படிம்பாங்க, ஆனா வாசத்துல இவன் எம்ஜிஆரே பார்த்துருக்கல, எம்ஜிஆர் எங்கேயோ இருக்காரு, இவன் படங்கள்லாம் பார்த்துருக்கான், அவரை பத்தி இவனுக்கு ஒரு மோகம் வந்துருது, ஒரு விருப்பம் விருப்பம் வந்துருது, அவரை பத்தி ஒரு விருப்பம், அதான் மோகனம். அதுக்கு அடுத்தது வசியம் அப்படின்னு, வசியம்ங்கிறது என்னது, ஆள் அப்படியே மயக்கிறது, ஏப்பா ஏதோ ஒரு வசியம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஆள் அப்படியே மயக்கிறது, அடிமைப்படுத்துறது, நான் என்ன சொன்னோன்னு அது கேட்கணும் அப்படின்னு சொல்லி அடிமைப்படுத்துறது. மூணாவது வந்து என்ன, சம்பனம் அப்படின்னு பேர், சம்பனம்னா என்ன, நிறுத்துதல் அப்படின்னு பேர், அப்படியே ஏங்க விடாமல் நிறுத்துதல் அப்படின்னு, எந்தர சம்பனம் அப்படின்னா எந்தரத்தை ஏங்க விடாதபடி செய்யறது, அப்படி ஜலசம்பனம் அப்படின்னா ஜலத்தை அப்படியே கை நாள் எடுத்து அப்படியே படிகம் மாறி அப்படியே நிப்பாட்டுறது, தடை செய்தல், சம்பனம்ங்கிறது ஏங்க விடாதபடி தடை செய்தல் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது என்ன, ஆகர்ஷணம், ஆகர்ஷணம்னா என்ன, அழைப்பு வித்தை, தமிழ்ல வந்து அழைப்பு வித்தை அப்படின்னு பேர், அழைத்தல் அப்படின்னு வரவழைத்தல், இப்ப பொருள்கள்லாம் வரவழைச்சாங்கல்ல, அப்படி பூஜி குங்குமம் சிலைகள் எல்லாம் வரைச்சாங்கல்ல, இதெல்லாம் ஆகர்ஷணத்தையோட சேர்ந்தது, ஆகர்ஷணம் அப்படின்னு பேர். அதுக்கடுத்தது உச்சாடனம், உச்சாடனம் வெளியேற்றுது, ஒரு ஒருத்தன் உடலுக்குள்ள துர் ஆவிகள் இருக்கு, கெட்ட குணங்கள் இருக்கு, ரொம்ப இது பண்றான் அப்படின்னா அந்த அந்த இவன் இவன் செய்யலை, இவன் உடலுக்குள்ள இருந்து ஏதோ ஒன்று செய்யுது அப்படிங்கும் போது அதை உச்சாடனம் விரட்டுறது, அதான் உச்சாடனம், வெளியேற்றுதல் விரட்டுதல். அதுக்கடுத்தது வேதனம், அதுக்கு வந்து குழப்புதல்னு அர்த்தம், எதிரிக்கு வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டோம்னா அவனால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு சித்து பிடிச்சவன் போல இருக்கதான் வேதனம்ங்கிறது. வித்து வேடனம், வித்து வேடனா திருத்த, ஆணையும் பெண்ணையும் திரிக்கிறது, நண்பர்களை திரிக்கிறது, எத்தனையோ பேர் இவன் கூட்டத்திலிருந்து இவன் இவனுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க, அத்தனை பேர் இவனுக்கு பகையாகட்டும் அப்படின்னு சொல்லி திருத்தல், அதாவது துவேஷம் உண்டாக்கல், ஒருத்த ஒருத்த துவேஷம் உண்டாக்கல், அதான் வித்து வேடனம்ங்கிறது. கடைசியில மாறணும், எட்டாவது தொழில், என் தொழில் அப்படின்னு சொல்றவங்க எட்டாவது தொழில் வந்து மாறணும். மாறணும்னா என்னது, அழித்தல், ஆளை அழிச்சது, ஆளை கொன்று மரணத்தை சம்பவித்து வைக்கிறது, அப்படிப்பட்ட இதுதான் மாறணும்னு பேர். இதில் நல்லவைகளான மோகனம், வசியம், சம்பனம், ஆகர்ஷணம், உச்சாடனம் ஆகியவைகளை பற்றி அறிந்தால் போதும், மற்றதை பற்றி நம்ம கெட்டதை பற்றி நம்ம தெரியவே வேண்டாம், அதை பற்றி நம்ம இது பண்ண வேண்டாம். இந்த தலைப்பு எதுக்கு கொடுத்தேன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த தலைப்பை சொன்னேனே தவிர்த்து நம்ம அதை பற்றி கெட்டவர்களை பற்றி நம்ம இது பண்ண வேண்டாம். மோகனம் முதல் உச்சாடனம் வரைக்கும் உண்டான செயல்களை பற்றி மட்டும் நம்ம ஆராய்ச்சி பண்ணால் போதும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், அதனால நம்ம நல்லதை நினைச்சா அது ஆகாயத்தில் போய் பழையபடி அது வேகமாக கீழே இறங்கி அந்த எண்ணம் கீழே இறங்கி வரும்போது நம்ம நல்லது நடக்கும், கெட்டதை நினைச்சா கெட்டது சம்பவிக்கும். அதனால நம்ம நல்லதை எண்ணாதான் நமக்கு திரும்ப அந்த நல்ல பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கும். அதனால வினை விதைத்தவன் வினை அறுப்பான், தினை விதைத்தவன் தினை அறுப்பான்கள் பழமொழி. மந்திர வாழ், உலகத்தின் பல்வேறு நாடுகளிலிருந்து அநேக சித்தர்கள் வந்து தென்னாட்டுக்கு வந்தாங்க. அவங்க எங்கிருந்து வந்தாங்க, சைனாவிலிருந்து போகர் வந்தாரு, கொங்கண தேசத்திலிருந்து கொங்கண முனிவர் வந்தாரு, இமயமலை அடிவாரத்திலிருந்து காக்கப்புசுண்டிங்கிறதுலேருந்து காக்கப்புசுண்டி வந்தாரு, கோரக்பூர்லேருந்து கோரக்கர் வந்தாரு, ரோம்லிருந்து ரோமரிசி வந்தாரு, பலபடியும் ரோம்லிருந்தே அகஸ்தியர் என்னும் முனிவர் வந்தார். எல்லாரும் எங்கே வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தென்னாட்டுக்கு வந்தாங்க. நீங்கள் அதை நல்லா பார்க்கணும், இந்த இடத்துல நீங்கள் நல்லா செஞ்சுக்கணும். உலகத்தின் பல்வேறு நாடுகளிலிருந்து எல்லாரும் தென்னாட்டுக்கு வந்தார்கள். தென்னாட்டுக்கு வந்து அவங்க மொழியவா அங்கே பிரச்சாரம் பண்ணாங்க, இல்லை தமிழ் கற்றார்கள். கேட்டீங்களா, தமிழ் கற்று தமிழில் தான் மணி மந்திர மருத்துவங்கள் பாடினாங்க. அப்போ அவங்க வந்து பாடல்களில் பூரா தரியை, கிரியை, யோகம், ஞானம் இப்படிங்கிறத பற்றி எல்லாம் பாடினாங்க. சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த நாலு வழியில் நீங்கள் எதை தேர்ந்தெடுத்தாலும் கடைசியில் இறைவனை அடையலாம். அதில் வந்து யோக சக்தி எல்லாராலையும் செய்ய முடியாது, எல்லாராலையும் காத்தப்படி மூச்சப்படினா பிடிக்க முடியுமா, தப்புன்னு மூச்சு நின்று செத்து போவாங்க. அதனால ஜனங்களுக்கு வந்து எளிய மந்திரத்தை சொல்லி கொடுப்போம்னு சொல்லி அக்கத்தேர் வந்து நிறைய மந்திரங்கள் ஸ்லோகங்கள்லாம் சொல்லாம வெறுமனை சின்ன சின்ன வார்த்தையில பெரிய சக்தி உண்டு பண்ற மாதிரி மந்திர வாழ் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துருக்கிறார். அதுல வந்து என்ன சொல்லியிருக்காரு அகத்தியர் அப்படின்னா ஓம் அப்படிங்கிற ஒரு பிரணவத்தை சொல்லியிருக்காரு. ஓம்ங்கிற பிரணவம் வந்து உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய பூமி தன்னைத்தானே சுற்றுறதுனால அந்த ஓம் ஒலி வந்து உலகத்துல அப்படி இயங்கிட்டே இருக்கு. பூமி உருளும் போது அந்த உருளக்கூடிய சத்தம் தான் அந்த ஓம் ஓம்னு அந்த அச்சுல தனது அச்சுல சுத்தம் போது உண்டாகக்கூடிய சத்தம் தான் அந்த ஓம்ங்கிற பிரணவம். பெரிய காட்டு ஆறு ஓடுது, ஓடும் போது பெரிய பெரிய மரங்கள்லாம் வேறோடு சாச்சிட்டு போகுது. ஆனா அந்த நாடல் புல் வந்து அந்த வெள்ளம் வரும்போது வளைஞ்சுக்குது, அதை கடந்து வெள்ளம் போயிடுது. வெள்ளம் போன உடனே பழையபடி நிமிந்துக்குது. ஆனா வே அந்த மரங்கள் இருக்க பெரிய பெரிய மரம் அந்த காட்டாரை எழுத்து வளையாம நிமிந்து நிற்கி அப்ப வேறோடு மரத்தை சாச்சு நாணம் புல் வளைஞ்சு கொடுத்துருது, மரம் வளைஞ்சு கொடுக்கல. அதே மாதிரி நம்மளும் அந்த ஆற்று மேலேயே மிதந்து போற மாதிரி அப்படியே செய்யற மாதிரி ஓம் 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 ஓம்னு எப்படிக்கிட்டே இருந்தோம்னா உலக இயக்கத்தோடு சேர்ந்து நம்முடைய மனசுடைய என்ற எண்ணம் ஜெயமாகும். அதை சொல்லாம நம்ம இருந்தோம்னா உலக இயக்கத்துல நம்ம காரியம் தடப்படும், நம்மளும் வேறோடு சாந்தி. அதனாலதான் எல்லாரும் மனசாந்தி மந்திரம்னு சொல்றது ஓம்னு சொல்ல சொன்னது. நீங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், எனக்கு வெறுமனா ஓம் மட்டும் சொல்லிக்கிட்டு இருங்கன்னு நிறைய பேர் சொன்னது காரணமே அந்த சாந்தி மந்திரம். வெள்ளக்காரங்க என்ன சொல்றாங்க, அவுன்னு சொல்றாங்க, ஏஎம் அவும் 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 அப்படின்னு. இன்னொன்னு உமேகா, ஓம் சுவாகா, அதான் உமேகா அப்படின்னு. அப்ப பிரணவ மந்திரம் உலக இயக்க மந்திரம் ஓம், இது இல்லாம எதுவுமே செஞ்சாரு. அந்த ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை தான் இவர் முதல்ல கொடுக்காரு. நீங்க எந்த மந்திரம் அகஸ்தியர் மந்திர வாழ்ல ஓமுக்குத்தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்க. அந்த ஓம்ங்கிற பிரணவத்துக்கு அடுத்தது ரீங்கின்னு கொடுத்துருக்காரு. ரீங்க என்ன மந்திரம், சக்திக்கு உண்டானம். ஒருத்தன் என்ன சொல்லுவேன், ஐயா அந்த பொருளை இந்த கல்லை தூக்க எனக்கு சக்தி இல்லைன்னா, சிவன் இல்லைன்னு சொல்லல, ஐயா அந்த கல்லை தூக்குறதுக்கு இந்த டேபிளை தூக்குறதுக்கு எனக்கு சக்தி இல்லைன்னு சொல்றான். அப்ப அதுக்கு என்ன வேண்டியிருக்கு, சக்தி வேண்டியிருக்குன்னு அர்த்தம். தி பவர், த சர்பண்ட் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய குண்டன் சக்திக்கு வந்து அந்த ரீங்கிற வேல்ல அந்த சக்தி கலந்து எழும்பக்கூடியது. ஓம்ங்க பிரணவத்துக்கு உள்ள ரீங்கிற சக்தி எழும்பக்கூடியது. அதனால அதுக்கு அர்த்த வார்த்தை ரீங்கன்னு சொல்ற. அதுக்கு பிறகுதான் இதர மந்திரங்களை எல்லாம் சிவ மந்திரங்களை சொல்றேன். அப்படி சிவ மந்திரங்கள்ல சொல்லும் போது சிவ சிவ அப்படின்னு சொல்ல சொல்றோம். சிவ சிவங்கிறது என்ன மந்திரம், சூட்சுமா சூட்சும மந்திரம். அதுக்கு மேல மந்திரமே கிடையாது. நீங்க கோயில்ல போய் பாருங்க, எந்த கோயில்ல போய் பாருங்க, சிவ சிவன் தான் இல்லை. நான் உள்ள நுழையும் போது சிவ சிவ, அதுக்கு மேல மந்திரம் இல்லைங்கிறதுனால அது சுபிக்கா. ஆனா எல்லாரும் சிவ சிவன் தனியா சொல்ல முடியுமா, சொல்லக்கூடாது. அது துறவிகளுக்கான உண்டான மந்திரம். அதனால நாங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணி ஓம்ல ஆரம்பிச்சு ஓம்ல முடிச்சோம். ஓம் திவட்டி போவோம், ஓம் திவட்டி போவோம், ஒரே ரவுண்டுக்குள்ள அப்படியே கொண்டு வந்து அதுல நிறைய பேர் வெற்றி அடைஞ்ச பிறகுதான் அதை வெளியுலகத்துக்கு அதை தெரியப்படுத்தணும். நிறைய பேர் அந்த ஓம் திவசிவ ஓம் ஜெபித்து நிறைய பேர் வெற்றி அடைஞ்சிட்டாங்க. அப்படிப்பட்டது அப்படிப்பட்ட சிவன் வந்து ஸ்டாட்டிக், நிலையானது, பிரெயின்ல வந்து நிலையானது. சக்தி வந்து சைக்கிளிங், சிவன் வந்து ஸ்டாட்டிக். ஏன் அங்கெங்க ஓடிக்கிட்டே இருக்க, சிவனேன்னு ஒரு இடத்துல இறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா சிவன் வந்து ஒரு நிலையா இருக்கும், அதை சுத்தி சொல்லக்கூடிய ஒரு சைக்கிளிங் தான் சக்திங்கிறது. அப்ப இந்த ஓம் ஜீன் சிவ சிவ அப்படி மந்திரம் ஜெபிக்கும் போது அவருக்கு வேண்டிய சகல சௌபாக்கியங்களும் கிடைக்குன்னு சொல்லியிருக்க. அகஸ்தியர் சொன்ன ஒரு பெரிய மந்திர ரகசியம் இந்த ஓம் ஜீன் சிவ சிவ. அஷ்டகர்மத்துல மோகனம், வசியம், சம்பனம், ஆகர்ஷணம், உச்சாடனம் இந்த அஞ்சுக்கு மந்திரம் அதுல போட்டிருக்காரு. அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். அப்ப ஓம் ரீம் மோகய 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 அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்மளை எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு நிலவரம் ஏற்படுறீங்களா, யாரு இன்னாரா, ஏ அப்பா சங்கமா நாளாச்சு அப்படின்பாங்க. வாசத்துல அவர் கூட இவர் பழையிருக்க மாட்டார் வச்சிருக்கணும், நம்ம பத்திரிகையில படிச்சிருப்பார், ஆஹா அவர் நல்ல ஆடு அப்படின்னு எல்லாரும் அவர் விரும்பக்கூடிய ஒரு நிலவரம். அதுக்கு பேரு மோகனம்னு பேரு. இப்போ ஒரு பெரிய மேல அதிகாரி ஒருத்தர் இருக்காருன்னு வைங்க, அவர் பேரு ஆறுமுகம், அவர் நம்மளை விரும்பவே மாட்டேங்காருன்னு வைங்க. இங்க ஓம் ரீம் மோகய மோகய, ஆறுமுகம் மோகய மோகய, அப்படின்னு மந்திரம் ஜெபிச்சுட்டே வந்தாங்கன்னா நாலாவட்டத்துல உங்க மேலதிகாரியான ஆறுமுகம் பகையை நீக்கி உங்களை விரும்புவார். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்ற. அப்ப ஓம் ரிங் மொகைய மொகைய அப்படின்னு ஜெபிச்சுட்டு வந்தா எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு நிலவரம் இருக்கு. அதுக்கடுத்தது வசியத்திற்கு ஓம் ரிங் வசி வசி அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னா எல்லாரும் நம்ம மேல அன்பு பாராட்டுவாங்க, நம்முடைய நியாயமான கோரிக்கைகளை அவங்க கேட்பாங்க. அதுக்காக ஒரு ஒரு ஆள் வசியம் ஆயிட்டாருன்னு சொல்லி அடிமைப்படுத்த முடியுமா அல்லது அவர் பொருளை நம்ம எடுக்க முடியுமா? முடியாது. நம்மளுடைய அன்புக்கு வந்து அவங்க வந்து கட்டுப்படுவாங்க. அது வந்து ஓம் ரிங் வசி வசி அப்படின்னு. அதுக்கு அடுத்தது வந்து சம்பனத்துக்கு வந்து ஓம் ரிங் சம்பய சம்பய அப்படின்னா நம்ம பூரா எல்லாமே அப்படியே ஒரு நிலைக்கு வந்து அதுக்கு வந்து மனதை ஒருநிலைப்படுத்துதல்னு சொல்லலாம். சம்பனத்துக்கு மனசே அலைப்பாய், மனசே நிற்க மாட்டேங்க, ஒரே கவலையா இருக்கு, பல எண்ணங்கள் வந்து குழப்பமா இருக்கு. ஏன் இந்த மனசு சம்பந்தம் இல்லாம எங்க இல்லாமோ நினைச்சு அந்த மனசை நம்ம ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னா வெறுமனே நீங்க ஓம் ரிங் சம்பய சம்பய மானச சம்பய சம்பய அப்படின்னா உங்களுடைய மனசு வந்து உங்களுக்கு சம்பனமாகும், மனது ஒருநிலைப்படும், அதான் மனசு வந்து சம்பனமாகும். அல்லது உங்களுக்கு வந்து இந்த கெட்ட தேவதைகள் வந்து உள்ள புகாம இருக்கிறதுக்கு வந்து ஓம் ரீம் சம்பய சம்பய துர்ராவிகள் சம்பய சம்பயன்னா துர்ராவிகள் உள்ள நுழையாது, அங்கனாங்கன்னு அது நின்றும் வெளியே தடை செய்யப்படும், அதான் சம்பனம்னு பேர். அதுக்கடுத்தது வந்து ஆகர்ஷணம், ஓம் ரீம் ஆகர்ஷய ஆகர்ஷய. ஒரு ஆள் நம்மளுக்கு வரவே மாட்டேங்காரு, எவ்வளவோ லெட்டர் போட்டும் பதில் போட மாட்டேங்காரு அப்படின்னா சுதர்சனன்னு பேர் வைங்களேன் அவர் பேரு, அவரை மனசால நினைச்சு ஓம் ரீங் ஆகர்ஷய ஆகர்ஷய சுதர்சனன் ஆகர்ஷய ஆகர்ஷன்னு நீங்க ஜெபிச்சுட்டு இருந்தீங்கன்னா சுதர்சனன் இருந்து லெட்டர் வரும், அல்லது அவரே நேரடியாக வந்துடுவார். அவர் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, லண்டன்ல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, இந்த ஆகர்ஷண மந்திரத்துக்கு அவ்வளவு பவர் உண்டு, அதுதான் ஆகர்ஷணம்ங்கிறது. அதுக்கடுத்தது உச்சாடனம், உச்சாடனங்கள் வெளியில வரட்டும், இவன்ட்டு இருக்க துர்சக்திகளை வெளியில வரட்டுறது அதான் உச்சாடனம். ஒரு மாட தேவதை வந்து உடம்பு இருக்கு, அது வெளியேறவே மாட்டேங்க அப்படிங்கும் போது ஓம் ரீங் உச்சாடாய உச்சாடாய மாடனின் உச்சாடாய உச்சாடாயன்னு சொன்னா அவர் உடம்பு இருக்கிற மாட தேவதை வந்து வெளியேறி போயிருக்கும், அது நம்ம சொல்றதுக்கு வந்து கட்டுப்படும். அதுக்கடுத்து சகல சௌபாக்கியங்களும் பெற இறைவன் அருளால நமக்கு எல்லா சௌரியமும் கிடைச்சா போது நமக்கு வேற என்ன வேண்டிச்சு இந்த இல் வாழ்க்கையில அப்படின்னு நினைச்சோம்னா ஓம் ரீங் சிவ சிவ ஓம் ரீம் சிவ சிவ அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா சகல சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சௌபாக்கியங்கள் கூட நமக்கு கிடைக்கும், என்னென்ன வசதிகள் உண்டோ அத்தனையும் நமக்கு கிடைக்கும், அதை தேடி போகணுங்கிற அவசியமே இல்லை, நம்ம மந்திரமே நமக்கு எல்லாமே கொண்டாந்து சேரும். அது எப்படி கிடைக்கும், ஏன் கிடைக்கும் அப்படின்னா நம்ம சிந்திக்கிறது இறைவன் அருளால் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே சிந்தனையில் இருந்தா நமக்கு அது கிடைச்சே தீரும், அதில் எந்த மாற்றமும். அதுக்கடுத்தது சகல தெய்வங்களுடைய அருள் பெற, எல்லா தெய்வத்தினுடைய அருளும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்னு சொன்னா போதும், சிவசிவல எல்லா தேவதைகளும் அடங்கிச்சு, சிவசிவக்குள்ள அத்தனை 33 கோடி தேவர்களும் அடக்கம், அதில் நம்ம ஓம்ல ஆரம்பிச்சு ஓம்ல முடிக்கிறதுனால எல்லா தெய்வ அனுகிரகங்களும் நமக்கு வரும், அதான் ஓம் சிவ சிவ ஓம், அவ்வளவு சூப்பர் மந்திரம். இது நிறைய பேர் சொல்லி விடுதலை அடைஞ்சிருக்கிறாங்க, நாங்கள் அதுக்கு பிறகுதான் இந்த மந்திரத்தை வெளியில விட்டோம். இந்த மோகனத்துக்கு உண்டான மந்திரம், வசியத்துக்கு உண்டான மந்திரம், சம்பனத்துக்கு உண்டான மந்திரம், ஆகர்ஷணத்துக்கு உண்டான மந்திரம், உச்சாடனத்துக்கு உண்டான மந்திரம், சகல சௌபாக்கியங்களும் பெற ஓம் ரிங் சிவசிவ மந்திரம், சகல தெய்வ அருள் பெற ஓம் சிவசிவ ஓம் மந்திரம், ஏதாவது ஒன்றில் நீங்கள் சிக்கி பார்க்க. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு எட்டும் தெரியும் என்ன நினைச்சாலும் செய்யும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஏதோ ஒன்று அவங்க சித்திப்பட்டிருப்பாங்க, இந்த எட்டில் ஒன்றில் அவங்களால முடியும், எட்டையும் சித்திப்படுற முடியவே முடியாது. அப்படி சொல்லும்போது நம்ம அப்பொழுது நம்ம சொன்னமே அதே மாதிரி 100,000 தடவை சொன்னார்தான் அது வச்சு, வெறுமனா 10,000 சொல்லிட்டோ ஒரு மனா 50,000 சொல்லிட்டோ நம்ம ரிசல்ட்டை எதிர்பார்த்தோம்னா அது நடக்கவே நடக்காது. அதனால முதல்ல இந்த மந்திரங்களை நமக்கு இஷ்டப்பட்ட மந்திரத்தை நம்ம தேர்ந்தெடுத்து சொல்லிக்கிடலாம், கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லணும். வேகமாக சொன்னோம்னா நம்ம மேலே காந்த சக்தியும் மின்சார சக்தியும் கூடுதலாகி நமக்கு ரொம்ப பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடும். அதனால நம்ம ரொம்ப வேகமாக சொல்லக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உரு ஏற திரு ஏறுங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த மந்திர சக்தியை கூட்டணும். காலையில் 108, ராத்திரி 108, இப்படி நம்ம ஜெபிச்சு வரணும். ஜெபிச்சு வர 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 நம்ம உடல்ல அந்த உரு ஏற திரு ஏறுங்கிற மாதிரி காந்த சக்தியும் மின்சார சக்தியும் வரும். மந்திர விபூதி பிரயோகம், மந்திரத்தினால வெறுமன விபூதி இல்லை, மந்திர விபூதி பிரயோகம். இந்த மந்திரமும் விபூதியும் சேரும்போது தான் அதுக்கு பவர் ஆகுது. அப்ப அந்த விபூதியை நம்ம நெற்றியில பூசிட்டு நம்ம போகும்போது நம்ம காரியம் வந்து ஜெயமாகும். நம்ம எதை நினைச்சு நம்ம பூசுறோமோ உடனே அது நடக்கும். விபூதியில எப்படி நம்ம இந்த பவரை ஏற்றி இதை நம்ம எப்படி பிரயோகப்படுத்துறது அப்படிங்கிறது தான் மந்திர விபூதி பிரயோகம். இப்ப நம்ம வந்து மந்திர விபூதியை எப்படி தயார் பண்றது அப்படிங்கிறத பத்தி இனிமே பார்ப்போம். சுத்தமான பசும் சாண விபூதி வந்து கோரக்பூர்ல 20,000 பசுமாடு பராமரிச்சு அந்த சாணத்தை பூரா கலெக்ட் பண்ணி புஷ்பங்களோட சேர்த்து அவங்க அதை பக்குவப்படுத்தி எரித்து விபூதி தயார் பண்றாங்க. சுத்தமான பசும் சாண விபூதிக்கு தான் பவர் ஜாஸ்தி. அந்த பசும் சாண விபூதி 2 கிலோ எடுத்துக்கிடணும். இல்லை நானே வீட்டில் பசும் சாணம் விபூதி தயார் பண்ணிக்கிடுவேன் அந்த காலத்து முறை பிரகாரம் அப்படின்னா அதுவும் நீங்கள் செஞ்சுக்கிடலாம். பிறகு நீங்கள் இந்த சித்தா கடையிலையோ அல்லது ஆயுர்வேத கடையிலையோ போய் படிகார பசுவம் வேணும்னு கேட்கணும். அந்த படிகார பசுவம், அதுக்கடுத்தது கல்நார் பசுவம், கல்நார் பசுவம் வச்சுருக்காங்க. அப்புறம் குங்குளிய பசுவம், குங்குளிய பசுவத்தில் 2 இருக்கு, கருப்பும் இருக்கு வெள்ளையும் இருக்கு. நம்ம எது கிடைச்சாலும் சரி அந்த குங்குடிய பசுவம். அதுக்கடுத்து நண்டுக்கல் பசுவம், நண்டுக்குள்ள நண்டு ஓடுல இருந்து செஞ்ச பசுவம். அதுக்கடுத்தது ஆம ஓடு பசுவம், ஆம ஓடு இருக்குல்ல அதுல பசுவம் மாக்கி வச்சிருக்காங்க, ஆம ஓட்டு பசுவம். அதுக்கடுத்தது பவள பசுவம், சுத்தமான பவள பசுவம். ஆனா சுத்தமான பவள பசுவம் விலை கூடுது, 10 கிராம் 140 ரூபாய் ஆகும். அதுக்கு வேர்ப்பவளம் இருக்கு, 10 கிராம் வெறுமனம் 30 ரூபாய் இருக்கு வேர்ப்பவளம். வேர்ப்பவள பசுவமே போதுமே. அதுக்கடுத்து சங்கு பசுவம், தங்க பசுவம் பண்ணி கடைகள்ல இருக்காங்க. அதுக்கடுத்து சிலாசத்து பசுவம், சிலாசத்துங்கிறது மலைய பாலை கட்டுது, அந்த மலை பால் தான் சிலாசத்து. அதுல கற்பூர சிலாசத்துன்னு இருக்கு, சாதாரண சிலாசத்துன்னு இருக்கு. எதுனாலும் சரி நீங்க 10 கிராம் வாங்கிக்கிறீங்க. சிரிஞ்சி பசுவம், சிரிஞ்சின்னா மான் கொம்பு, மானுக்கு பேர் சிரிஞ்சின்னு பேர். சிரிஞ்சி பசுவம் 10 கிராம் வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்தாப்புல முத்து சிப்பி பசுவம், சிப்பி இருக்குல்ல சிப்பி, கடல்ல இருக்க சிப்பி, அதுல பசுவம் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த சிப்பி பசுவம், முத்து சிப்பி பசுவம். அடுத்தது நத்த ஓடு பசுவம், நத்த ஓடுல இருந்து செஞ்ச பசுவம், அதுல 10 கிராம். எல்லாமே 10-10 கிராம் தான், 10 கிராமுக்கு மேல கிடையாது, எல்லாமே 10-10 கிராம் தான். இந்த நான் இப்ப கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா 2 கிலோ பசு சாண விபூதிக்கு இதெல்லாம் 10-10 கிராம்னு சொல்லக்கூடிய இதுலதான் அந்த அளவு பிரகாரம் தான் சேர்க்கணும். வெறுமனை உங்க இஷ்டத்துக்கு நீங்க சேர்த்தக்கூடாது. இதுல சில பேர் சொல்றாங்க சில ஊர்ல வந்து குங்குளிய பசுவம் கிடைக்கிறது இல்லை, சில ஊர்ல வந்து படிகார பசுவம் கிடைக்கிறது இல்லை, கிடைக்காத விட்டுறலாம். அது ஒன்று ரெண்டு இல்லை கிடைக்கல அப்படின்னா அதை விட்டுறலாம், நீங்க அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். எக்காரணம் கொண்டு போயும் இதர பசுவங்களையோ லோக பசுங்களையோ சேர்க்கக்கூடாது. சில பேர் சொல்லியிருப்பாங்க கடைக்காரங்க, ஐயா வெள்ளி பசுவம் எடுத்து சேருங்கம்பாங்க, தாமர பசுவம் இருக்கு சேர்ந்தாங்க, அப்படி சேர்த்துறாருங்க, அது சரியா நீக்கி இருக்க மாட்டாங்க, அதனால நாளைக்கு பெரிய பிரச்சனை வந்துடும். அதனால லோக பசுவங்களை நீங்க எக்காரணம் கொண்டு போயும் சேர்த்துறாதங்க, சேர்த்துறாதங்க. அப்படி சேர்த்தனா அதனால விபரீத விளைவு உண்டாகும். ஒரு பெரிய தாம்பாளத்தில் விபூதி மற்றும் பசுவங்களை கட்டி அனைத்தையும் நன்றாக கலந்து வைக்கணும். இத்தனையும் சேர்த்து ஒன்னா மிக்ஸ் பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்னு சேர்த்துக்கணும். இப்படி ஒரு தடவை கலந்து வச்சிங்கன்னா இது 1 வருஷம் உபயோகத்துக்கு உங்களுக்கு வரும். இப்படி கலந்த விபூதிய நல்லா 3 வருடம் தொட்டு நெற்றியில நீங்க அணிஞ்சிக்கிடலாம். தண்ணீர் குழைச்சும் நீங்க அழகா பூசலாம். தண்ணீர் குழைக்கும் போது ஒரு விதமான கதிர்வீச்சு அதில் இருந்து வருது. தண்ணீரில் குழைச்சி பூசுற விபூதிக்கு தான் பவர் ஜாஸ்தி. தண்ணி பட்ட உடனே அதுல இருந்து ஒரு கதிர்வீச்சு வருது. அப்ப இத்தனை ஜாமான்கள் அதுல சேரும்போது அந்த கதிர்வீச்சு பயங்கரமாக வரும். நம்ம எதை நினைச்சு நம்ம பூசுறோமோ உடனே அது நடக்கும். மிளகு பிரமாணம் உள்ளுக்குள் சாப்பிட்டு தண்ணீர் அருந்தலாம்.
மிளகு பிரமாணம் நீங்க அதை நல்லா கவனிக்கணும், நிறைய சாப்பிட்டு அது ஏன்னா பவர் உங்களுக்கு. சாதாரண வீடு கொஞ்சம் கூட சாப்பிட்டாலும் ஒன்றும் இல்லை, இது இவ்வளோ பசம் கலந்ததுனால மிளகு பிரமாணம் எடுத்து நம்ம நாக்கில் போட்டு தண்ணி குடிக்கலாம், அல்லது தண்ணீரையே போட்டு அதை குடிக்கலாம். ஒரு செப்பு பாத்திரம் அல்லது காந்தம் பிடிக்காத எவர் சில்லர் பாத்திரத்தில் விபூதியை போட்டு மூடி வச்சுக்கலாம். எவர் சில்லரில் ரெண்டு இருக்கு, காந்தம் பிடிக்கிற எவர் சில்லர், காந்தம் பிடிக்காத எவர் சில்லர். நீங்கள் காந்தத்தை வச்சு பார்த்தீங்கன்னா அதில் காந்தம் பிடிக்கலைன்னா அதுக்குள்ளேயும் நீங்கள் விபூதி போட்டு மூடி வச்சுக்கலாம். நீங்கள் ஜாடியை தூக்கிட்டு எங்கேயாவது போக முடியுமா? முடியாது. அதனால் பட்டு துணி அதில் ஒரு பை செஞ்சு வச்சு அந்த பட்டு பைக்குள்ள நீங்கள் இந்த விபூதியை வச்சு நீங்கள் எங்கே வேணும்னாலும் கொண்டு போகலாம். சுமார் ஒரு 10 கிராம் விபூதியை ஆயில் பேப்பரில் மடித்து அல்லது பட்டர் பேப்பரில் மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கொள்ளலாம். முதலில் உங்களுக்கு உபயோகித்து நன்மை பெறுங்கள், பின் மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். சரிங்களா? உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் மட்டும் நிறைய இருக்கு. இது நம்ம விரும்புறது நியாயமானது, பிறருடைய சொத்தை நம்ம விரும்பலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியாயமான கோரிக்கை உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும். இப்போ ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கிறாரு, நமக்கும் அவருக்கும் ஒரு வியாபார இது கனெக்ஷன் ஏற்படணும் அப்படின்னா, ஒரு தாம்பாளத்தில் நீங்கள் இந்த விபூதியை பறக்கி மேலே உங்கள் பேர் எழுதணும், கீழே ப்ளஸ் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி சொக்கலிங்கம் அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா இந்த பேருக்கும் இந்த பேருக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படும். தாம்பாளத்தில் அப்படியே வீட்டில் வச்சுட்டிங்கன்னா இந்த கதிர் வீச்சு ரெண்டு பேருக்கும் ஒரு இணைப்பை ஏற்படும். இந்த விபூதி வந்து மந்திர உரி ஏற்றினால் அதிக சக்தியுடன் வேலை செய்யும். நீங்கள் அதை வலது உள்ளங்கையில் அப்படி வச்சுக்கிட்டு அகத்தியர் சொன்னதில்ல, ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்கள் ஒரு 108 தடவை ஜெயிச்சு நீங்கள் பூசினாலும் அல்லது 100 ஆளுக்கு அதை தண்ணியில் கொஞ்சம் போல போட்டு அதை குடிக்க கொடுத்தாலும் அந்த உடலில் இருக்க நோய் உடனே அவரை விட்டு நீங்கும், உடலில் இருக்க துர்வியாதிகள் உடனே அவரை விட்டு நீங்கும். அது உடனே வேலை செய்யும், ரொம்ப தீவிரமாக வேலை செய்யும். பொதுவாகவே இது வேலை செய்யும், ஆனால் மந்திர விபூதி இத்தனையும் சேர்ந்து இது பூரா உயிர் சரக்கு, சங்கு உயிர் சரக்கு, பவளம் உயிர் சரக்கு, மான்கொம்பு உயிர் சரக்கு, ஆமா ஒரு உயிர் சரக்கு, எல்லாம் உயிர் சரக்கு பஸ்பம் பூரா ஜீவராசிகள். ஒன்றாவது வெறுமனை இது கிடையாது, இந்த சிலாசத்து பஸ்பமும் இந்த குங்குலியமும் இதுன்னா ஒரு இதே தவிர்த்து மற்றது பூரா உயிர் சரக்கு. அதனால சூப்பராக அத்தனையும் சேர்ந்து வேலை செய்யும். இந்த மந்திர விபூதியும் இந்த மந்திரமும் சேர்ந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். உங்களுடைய நியாயமான கோரிக்கையை இதன் மூலம் நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம். வாழ்க்கையில் எப்போதும் தடை தாமதம் முன்னேறவே முடியலை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த விபூதி வந்து வீழ்த்தி விட்டுரும். நீங்கள் இந்த மந்திர விபூதியை வச்சு எல்லா விதமான காரியங்களையும் நீங்கள் சாதனை பண்ணி நீங்கள் வெற்றி அடையலாம். இந்த மந்திர விபூதி உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் துணை புரியும், எந்த இக்கட்டான நேரத்திலையும் அது உங்களுக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கும். யாருக்கு எந்த குழப்பமும் எந்த மயக்கம் எந்த இது வந்தாலும் எந்த நோய் வந்தாலும் அவங்களுக்கு இதை பூச உடனே அவங்கள் அதுக்கு விடுதலை கிடைக்கும். நிறையா பேருக்கு இதை கொடுத்து பரீட்சை பண்ண பிறகுதான் இந்த வகுப்பு எடுக்கிறேன், அதில் நிறையா பேர் நன்மை அடைஞ்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்திலும் நன்மை அடைஞ்சிருக்காங்க. நிறையா பேருக்கு வேலை கிடச்சிருக்கு, நிறையா பேருக்கு திருமணம் ஆயிருக்கு, நிறையா பேருக்கு குழந்தை பாய்ச்சல் கிடச்சிருக்கு, நிறையா பேருக்கு வாதனம் குணமாயிருக்கு, அநேக பேருக்கு வைக்கல தரவுல புண்ணம் வியாதி குணமாயிருக்கு, அநேக பேருக்கு தெய்வ உபாசனைகள் சாத்தியமாயிருக்கு. அதனால நீங்கள் வந்து இதை தாராளமாக கடைப்பிடிக்கலாம். நான் எல்லாத்தையுமே ஓரளவு டச்சப் பண்ணி தான் விடுறேன், நீங்கள் ஒருவரிடம் உபயோகித்து அதில் இதில் நமக்கு என்னென்ன பலம் கிடைச்சிருக்குன்னு உங்களுடைய புக்தி யுக்தி இதுகளை அனுசரித்து பல்வேறு ஆராய்ச்சிகள் உங்களுடைய சக்திக்கு பிரகாரம் செய்து அதை விருத்திப்படுத்திக் கொள்ளணும். பொது ஆச்சார விதிகள். நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராகவும் இருக்கலாம், எந்த தெய்வத்தை வணங்குறவராகவும் இருக்கலாம், அனைவருக்கும் அப்பாற்பட்ட சிவனின் ஜீவ பஸ்பம் மந்திர பூஜை என்பதை உறுதியாக நம்புங்கள். நீங்கள் எந்த தொழில் செய்வராகவும் இருக்கலாம், ஒரு வருடம் நீங்களே உபயோகிக்கவும், அதன் பின் காணிக்கை வாங்கி மற்றவர்களுக்கு அவர்களின் நியாயமான கோரிக்கைக்காக கொடுக்கலாம். நீங்க அதை நல்லா கவனிக்கணும். காணிக்கை வாங்கும் தட்சிணா தேவின்னு இருக்கு. தட்சிணா வாங்காம ஒரு மந்திரத்தை சொன்னாலோ ஒரு காரியத்தை சொன்னாலோ அது நிறைவேறாது. தட்சிணையை வாங்கும், அது 1.5 ரூபா தட்சிணைனாலும் சரி, அது 108 ரூபா தச்சனைனாலும் சரி, 1008 ரூபா தச்சனைனாலும் சரி, இது அவங்க அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. தச்சனை வாங்காம எந்த விதமான சாஸ்திரமோ கலைகளோ நீங்க சொல்லிக் கொடுத்தாலோ அல்லது அவர்கள் பெற்றுக்கொண்டாலோ அது வந்து பலிதமாகாது, அந்த தட்சணா தேவியினுடைய தோஷம் உண்டாகும். அதனால காணிக்கை என்ற தட்சணையை வாங்கி கொண்டு மற்றவர்களுக்கு அவர்களின் நியாயமான கோரிக்கைக்காக கொடுக்கலாம். ஆனா ஒன்னே ஒன்னு ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க, என்னதான் மந்திர யந்திர தந்திரம் செய்தாலும் அன்னதானத்திற்கு ஈடானது ஒன்றும் இல்லை என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து வைத்திருக்கணும். நம்ம அந்த மந்திரத்தின் மூலம் வெளியில வந்துடுவோம், அந்த இயந்திரத்தின் மூலம் நம்ம தெரிச்சிருவோம், இந்த தந்திரத்தின் மூலம் நம்ம இது பண்ணிடுவோம், சாதிச்சிருவோம் அப்படின்னு என்னதான் நீங்க செஞ்சாலும் எல்லாத்துக்கும் மேல அன்னதானம் இருக்கு. அன்னதானத்திற்கு ஈடானது ஒன்றும் இல்லை என்பதை உறுதியாக நம்புங்கள். தர்மர் அன்னதானம் பண்ணார், அதனாலதான் நீங்க மகாபாரதத்துல பாருங்க, தர்மர் தான் உயர்ந்த நிலைக்கு போனார். கேட்டா கர்ணன் என் வந்து அன்னதானம் பண்ணல, இதர தானங்கள் தான் பண்ணான், அதனால கர்ணனுக்கு வந்து அந்த அன்னதான பலன் கிடைக்கல. அதனாலதான் அவன் இறக்கும் போது அவனுக்கு தாகம் வந்து, அப்ப கிருஷ்ணர் வந்து சொல்லுவாரு, நீ என்னப்பா கர்ணா, நீ எவ்வளவு தான தர்மங்கள் செஞ்ச, உனக்கு இந்த தாகம் வரலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ உன்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கு அப்படின்னு, நீ எத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணிருப்பேன்னு கேட்டாரு. ஐயோ நான் ஒருத்தருக்குமே அன்னதானம் பண்ணலையே அப்படின்னு சொல்லுவான். அன்னதானம் நீ பண்ணலையா அப்படிங்கிறாரு. அப்புறம் பெரிய குறைவழுன்னு உனக்கு ஏராளமான பேரா இருக்கு, நீ அன்னதானம் பண்ணலன்னு சொல்லுதியே அப்படின்னு கேட்டாரு. உடனே அவன் சொல்லுவான், ஒரு யோகி வந்தாரு, எனக்கு பொண்ணும் மணியும் நவரத்தனங்கள் எல்லாம் வேண்டாம், எனக்கு யஜ்யம் பண்றதுக்கு சந்தனக்கட்டை வேணும்னாரு. உடனே நான் பார்த்தேன், நீங்க இன்னொரு நாளைக்கு நீங்க சந்தனக்கட்டைக்கு வாங்கன்னு சொல்ல விரும்பல, இந்த இதோ என்னுடைய அரண்மனையில் ஒரு பகுதி புறான் தூண்கள் மேல உத்தரங்கள் எல்லாம் சந்தனக்கட்டையினால் ஆனது, அதுகளை நீங்கள் வெட்டி கொண்டு போய் உங்களுடைய யஜ்யங்களை நடத்துங்கன்னு. உடனே ரெண்டு ஆளை விட்டு அந்த உத்தரங்குத்தரம் தூணல் தான் சந்தனக்கட்டையை வெட்டி அவருக்கு கொடுத்தேன். அவர் கொண்டு போய் அதை யஜ்யம் பண்ணாரு. ஆனா யாரு என்கிட்ட சோறு கேட்டு ஒருத்தருமே வர்றார். அடடா இது என்ன சங்கடமா போச்சு, அதுதான் தாகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நீ சோறு போடுற எதை யாரையாவது காமிச்சியான்னாரு. ஆமா காமிச்சிருக்கேன்னு. எப்ப காமிச்சேன்னாரு, அதோ அந்த இருக்கிறது தர்மர் வீடு, அவர் வீட்டுல எப்போதும் சோறு தான் போடுவாங்க, நீங்க அந்த இடத்துக்கு போகன்னு காமிச்சேன். நீங்க எப்படி காமிச்சீங்கன்னாங்க, இந்த மாதிரி வலதுகை சுட்டு வர்றதுக்கு காமிச்சேன் அப்படிங்கிறது. அந்த சுட்டு வரல வாயில வச்சு உறிஞ்சும் அப்படிங்கிறது. உடனே இவன் இந்த சுட்டு வரல வாயில வச்சு உறிஞ்ச உடனே அமிர்தமாக பொழிஞ்சு அவருக்கு வந்து நற்கதி அடைகிறார் கர்ணன். சிவபெருமானே இந்த கபால ஓட்டை தூக்கி ஒவ்வொரு இடமா பிச்சை எடுத்து கடைசியில காசியில போய் அன்னபூரணிக்கு பிச்சை வாங்கும் போதுதான் அந்த கபால ஓடு வந்து டபார்னு சிரிச்சு வந்து இவரை பிடிச்ச பரமகத்தி தோஷம் நீங்கிச்சு. அதனால இதுல இருந்து அன்னதானத்திற்கு ஈடானது ஒன்றும் இல்லை. அதனால அன்னதானம் வந்து நம்ம யாரு வீடு வாசல் அற்ற அனாதைகள் வருகிறார்களோ, முன்பின் தெரியாத ஆட்கள் இருக்காங்களோ, யாரு கடவுளை நம்பி சிவனை நம்பி சிவவேடம் தாங்கி வர்றார்களோ, அவங்களுக்கு நம்ம அன்னதானம் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுக்கு காலம் நேரம் நியமம் நாலு நட்சத்திரம் ஒன்றும் கிடையாது. மேலும் காக்காய் நாயி பூனை இதுகளுக்கு நம்ம ஏன்ற அளவு பச்சி பறவைகள் எல்லாத்துக்கும் நம்ம அன்னதானம் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். மேற்படி எந்த மந்திர எந்திர தந்திர சாதனங்களும் நம்ம செய்ய வேண்டாம். அதனால இந்த மந்திரங்கள் இந்த விபூதியோட சேர்ந்து நம்ம செஞ்சு அந்த உள்ளத்தோடையே நம்ம அன்னதானம் செய்யும் போது அதனுடைய பலன் வந்து ரொம்ப ரொம்ப கூடியது. இந்த விபூதி பலன் மற்றும் அந்த ஜீவகாருண்ய பலன் எல்லாம் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக்கும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய பயிற்சி வகுப்புக்கு வந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.
பக்தியின் பயனை பவித்திரமாய் பரப்ப, அறியாமை இருளகற்றி அகிலமெல்லாம் ஒளிபரப்ப, ஆன்மீக களத்தில் அழுத்தமாய் கால்பதித்து மிஸ்டிக் ஆடியோ இதுவரை வெளியிட்டு உள்ள இனிய ஒலிப்பேழைகள் விபூதி பிரயோகம், ருத்ராட்ச பிரயோகம், சங்கு பிரயோகம், யந்திர பிரயோகம், அஞ்சன பிரயோகம், ஓம் சிவசிவ ஓம் மந்திர மகிமை, அனைத்து ஒலிப்பேழைகளையும் கேளுங்கள், அருப்பயன் அடையுங்கள்.
மந்திர விபூதியை ஆயில் பேப்பர் அல்லது பட்டர் பேப்பரில் தான் படித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டீர்கள். கோயிலில் கொடுக்கக்கூடிய விபூதி பிரசாதத்தை எந்த பேப்பரில் மடித்து வைத்துக் கொள்ள வேண்டும்?
எல்லாரும் கோயில்ல வந்து விபூதியையும் பேப்பர்ல வாங்கி மடிச்சாங்க. அந்த நியூஸ் பேப்பர்ல என்ன இருக்கு, கொலை கொள்ளை அப்படிங்கிறதுக்கு. அதுல இந்த விபூதி பட்ட உடனே அதனுடைய பவர் கூடி இருக்கு. கொலை கொள்ளை அப்படிங்கிற பேப்பர்ல நம்ம சுருத்தி வைக்கும் போது நமக்கும் அதனுடைய எஃபெக்ட் வந்து பாதிப்பு வந்து நமக்கும் ஏற்படும். நியூஸ் பேப்பர்ல சுருத்தி வைக்கக்கூடிய விபூதி, அது எந்த விபூதியா இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும். அதுல என்ன எழுதியிருக்கோ அந்த எழுத்தை பிரதிபலிக்கும், அந்த எழுத்துக்கு உயிர் கொடுக்கும். அதனால சுத்தமான பிளைன் பட்டர் பேப்பர் அல்லது ஆயில் பேப்பர்ல சுத்தி வைங்க, அல்லது ஓம் சிவசிவ ஓம்னு எழுதின பேப்பர்ல, அல்லது உங்க பெயர் எழுதின பேப்பர்ல நீங்க அதை சுத்தி வைக்கலாம், அல்லது தெய்வ படம் இருக்கிறதுல நீங்க இதை மடிச்சு வைக்கலாம். வச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மை கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனிச்சுக்கோ.
சில கோயில்களில் விபூதியை இலைகளில் மடித்து கொடுக்கிறார்களே, அதற்கு ஏதேனும் முக்கியத்துவம் உண்டா?
அதாவது சில இலைகள்ல கொடுக்கும் போது அதுக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தியாகுது. அப்படிப்பட்ட இலைகள்ல பூவரசு இலையும் ஒண்ணும். திருச்செந்தூர்ல ஆதியிலிருந்தே இந்த பத்திரம்னு சொல்லக்கூடிய அதுக்கு பேர், இலைக்கு பேர் பத்திரம்னு பேர். அந்த விபூதி பத்திரத்துல அவங்க நீச்சுப்பத்தில திருநீச்சுப்பத்தில இலையில அதை கொடுக்கும் போது அதனுடைய பவர் கூடுது. இப்ப வந்து அநேக கோயில்கள்ல பூவரச இலையில கொடுக்காங்க. இந்த விபூதி இலையில கொடுக்கறத விட நீங்க பூவரச இலைய பிடிங்கி அதுல நீங்க இதை மடிச்சு வைக்கலாம். பூவரச இலை ரொம்ப சூப்பரா வேலை செய்யும்.
மந்திர விபூதியை கோயிலில் கொடுத்து அதை கொண்டு அபிஷேகம் செய்ய சொல்லலாமா?
நம்ம கொண்டு போய் நம்ம விபூதியை கொடுத்து அதுக்கு அபிஷேகம் பண்ண சொல்லி அதை வச்சு அவங்களுக்கு ஆராதனை பண்ணி அந்த விபூதி அபிஷேகம் பண்ண சிவலிங்கத்துக்கு பண்ண அல்லது அம்பாளுக்கு பண்ண விபூதியை நம்ம வீட்டில் கொண்டாந்து வச்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப இன்னும் கூடுதல் விசேஷமாக இருக்கும். கோயிலுக்கு கொடுத்து அந்த விபூதியை நம்ம திரும்ப வாங்கிட்டு வந்தா அந்த கோயிலினுடைய சக்தியும் நமக்கு வந்து சேரும்.
ஒருவருக்கு கால் வலியா இருந்தது, அப்போ அந்த கால் வலியா இருந்த இடத்துல விபூதியை தடவி இனி கால் வலி சரியா போகும்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு பெரியவர் சொன்னாரு, இடுப்புக்கு கீழே விபூதியை பூசக்கூடாது, எனவே அது தவறான அணுகுமுறை அப்படின்னு சொன்னாங்க. அதை பத்தி விளக்க வேணும்.
அதாவது விபூதி வந்து சிவதீட்சை பெற்றவங்க இன்ன இடத்துலதான் பூசணும்னு இருக்கு. மற்றவங்களுக்கு வந்து அப்படியெல்லாம் பூசணுங்கிற இது கிடையாது. விபூதி உடல் முழுவதும் பூசலாம், எங்க வேணாலும் பூசலாம். விபூதிக்கு வந்து இதே கிடையாது. எந்த இடத்துல வேணாலும் நம்ம விபூதி பூசலாம். அதுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. காலையும் பூசலாம், கொப்புள்ளையும் பூசலாம், மேல்புறாவும் பூசலாம். அதனால விபூதியை உடல் முழுவதும் பூசிக்கிடலாம். அதனால எந்த தோஷமும் கிடையாது. நம்ம தோஷம் நீங்கத்தான் செய்யுமே தவிர்த்து விபூதினால நமக்கு ஒரு தோஷம் வரவே வராது. சாதாரணமா பூசினாலே நமக்கு அந்த பவர் உண்டு. முன்னால் ஆராய்ச்சி பண்ணவங்க நிறைய பேர் எழுதிருக்காங்க, வாதத்துக்கே விபூதி பூசி அவங்க குணமாக்கி இருக்கதாக எழுதிட்டுவாங்க. இப்படி நிறைய பேருக்கு எத்தனையோ வருஷ சீர்க்குகள்லாம் இந்த விபூதியை பூசின மட்டுக்கே அவங்களுக்கு நீங்கி இருக்கு. அதனால விபூதியை யார் வேணாலும் எப்ப வேணாலும் எந்த நிலையிலையும் உபயோகப்படுத்தலாம். விபூதி பூசியாச்சுனாலே நம்ம சுத்தமாயிட்டோம் அப்படிங்கிறது அர்த்தம்.
சில கோயில்களில் அர்ச்சகர்கள் விபூதி பிரசாதத்தை தங்கள் கைகளாலேயே எடுத்து கொடுக்கிறார்கள். சில கோயில்களில் விபூதி பிரசாதத்தை தட்டில் வைத்து நீங்களே எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுக்கிறார்கள். இதில் எது சிறந்தது?
இது வந்து அர்ச்சகர்கள் கைனால எடுத்து கொடுக்கிறது தான் நல்லது. அவர் ஒரு கை மட்டும் அதுல படும். நீங்க எல்லாரும் எடுத்துக்கோன்னா அவங்க அவங்க கை அதுல படும். பல்வேறு எண்ணங்களுடைய கை அந்த விபூதியில படும்போது அந்த விபூதியினுடைய பரிசுத்தம் குறைஞ்சிடும். அர்ச்சகர் ஒராளே அவரே மந்திரங்கள் ஜெபிச்சிருக்கிறதுனால விபூதி எடுத்து கொடுக்கறது தான் விசேஷமானது. இன்னென்ன குரல்னால விபூதி எடுத்து கொடுக்கறோங்கிற முறையெல்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் தேவையில்லை. அர்ச்சகர் கொடுக்கற விபூதி நம்ம வாங்கணும். அவங்க அவங்க கையில விபூதி எடுக்கிறது, பல்வேறு நபர்கள் அந்த விபூதியை தொடரும்போது அதுக்கு உண்டான சுத்தம், அதுக்கு உண்டான சாநித்தியம் குறையுது.
நம்மிடம் ஆசீர்வாதம் வாங்க வர்றவங்களுக்கு விபூதிய நாம் எந்த விரலால் பூசிவிட வேண்டும்?
நம்முடைய குரு விரலான பெருவரலத்தினால திருநீர் பூசு. ஆள்காட்டி விரல், பெருவரல், மோதர் விரல், இந்த மூணு விரலை உபயோகப்படுத்தி மூணையும் வச்சு அதை எடுத்து பூசும் போது பெருவரலுக்கு பூசு.
நமக்கு நாமே விபூதியை பூசிக்கொள்ளும் பொழுது எப்படி பூசிக்கொள்ள வேண்டும்?
நம்ம வந்து மூணு விரல்னால ஆள்காட்டி விரல், நடுவரல், மோதர விரல்னால அதை தொட்டு நம்ம பூசலாம், முப்பட்டை அதில் இடலாம். சிவதீட்சை பெற்றவர்கள் வந்து அவங்களுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு, அவங்க அதில் பூசுவாங்க. சாதாரணமாக நம்ம அந்த மூணு விரலையும் அதில் பதிச்சு முப்பட்டையாக அது மூன்று கோடைகள் அதில் போடலாம். அதிலேயே பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சிவன் அல்ல, எல்லாரும் பிரம்மா விஷ்ணு சிவன், பிரம்மா விஷ்ணு சிவன் அங்க சிவன்கிறது இதெல்லாம் தாண்டுனது. ருத்ரன்னா அதுல கணக்கு. விபூதி கீழே சிந்தக்கூடாது, உப்பு சிந்தக்கூடாது. உப்பு உப்பு பட்ட இடம் பூரா ஜீவராசிகள் செத்து போகும், அதுக்காகத்தான் உப்பு சிந்தக்கூடாதும்பாங்க. அதே மாதிரி விபூதியும் கீழே சிந்தக்கூடாது. விபூதி சிந்திட்டுனா ஈ எறும்பு எல்லாம் சின்ன சின்ன ஜீவராசிகள் செத்து போகும் அது பட்ட உடனே, அந்த பற்பம் பட்ட உடனே. அதுக்காகத்தான் இவங்க மேல நித்திய மேல பார்க்க வச்சுக்கிட்டு மேல ஆகாயத்தை பார்க்க பூசணும்னு சொன்னது. அது அப்படியே ஒன்னு ரெண்டு துகள்கள் உதிர்ந்தாலும் நம்ம மேலதான் உண்மை தத்து கீழே பூமியில உள்ளாது, அதுக்காகத்தான் செஞ்சிருக்காங்க.
ஒரு குழந்தை பிறந்து எவ்வளவு நாள் கழிச்சு அந்த குழந்தைக்கு திருநீர் பூசலாம்?
அது கிட்டத்தட்ட வந்து 40 நாள் கழிச்சு அந்த குழந்தைக்கு பூஜை பூசி, சாதாரண பூஜை தான். அதுக்கு வந்து இந்த நம்ம இப்ப சொன்ன மந்திர பூஜை பூசக்கூடாது. 18 வயசும் அதுக்கு மேல உள்ள ஆட்கள் மட்டும்தான் இதை பூசணும். ஏன்னா இதனுடைய பவர் அது தாங்காது, அவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புள்ள அறவே கொடுக்கூடாது. 18 வயசுக்கு மேல உள்ள ஆளுக்கு தான் கொடுக்கணும்.
தேவாரத்துல தோடுடைய செவியன் அப்படிங்கிற பாட்டு, அது ஞானசம்பந்த பிள்ளை பாடிய பாட்டு. அந்த பிள்ளை முத முதல்ல பாக்குறாரு கடவுளை. அப்படி பார்க்கும்போது அவருக்கு என்ன காட்சி கிடைக்குதுன்னா, அந்த தோடும் அந்த திருநீரும் கிடைக்கும். அந்த திருநீரை பற்றி அந்த பிள்ளை சொல்லுது, காடுடைய சுடலை திருநீர், காடுடைய சுடலை கொடிங்குது அந்த குழந்தை. எனவே அந்த காடுடைய சுடலை கொடியை நாம பூசலாமா?
பூசக்கூடாது.
ஏன் கூடாது?
அது வந்து தெய்வத்துக்கு உண்டான. அதான் நான் முதல்ல நான் சொன்னேன், உஜயினி சுடுகாட்டு சாம்பலத்தான் இப்பொழுது விபூதி பிரசாதமாக குடிக்கிறார்கள் அப்படின்னு. இந்தியாவிலே சுடுகாட்டு சாம்பல விபூதியாக கொடுக்கக்கூடிய ஒரே இடம் உஜயினி கோயில்.
ஆன்மீக பேரொளி திரு மிஸ்டிக் செல்வம் அவர்களின் ஆன்மீக பேருரைகளின் வரிசையில் அடுத்ததாக வர இருப்பது மந்திர பிரயோகம். விரைவில் எதிர்பார்க்க